ඕඩ පලිස් කතනායකවරයාගේ නිවේදන දෙදත්දාත් නොවැම්මන් විසේත්වනි සෞන්දය නම් අදදින පුරභාග කොළ හිතියට පාලිමේන්තු කටිපිම්ල කාරක් සබය රැස්වීමක් මාගේ නිලකාමරේදී පැත්වීම නිර්ත බැයින්. ඊට පැමිණි සහභගන් දෙස සභික මන්ත්‍රී සීරු ජනාට මෙයින් දැනුන්දීමට කැමැත්තමි. වෙස්සම් පිළිගැන්වීම ගරු දළත අතුකෝරල මැතිනිය.
ගරු කතානායකතුමනි, පැල්මඩුල්ල පහළ බෝපිටිය ලහිරුමාවත යන ලිපිනෙහි පදිංචි කේඩී ලාල් මහතාගෙන් ලැබුණු පෙත්සම පිළිගන්නමි.
ගරු වාසුදේව නානායක්කාර මැත්තුමා, ගරු ආනන්ද අලුගම්මිය මැත්තුමා, ගරු පියාල් නිසන්තද සිල්වා මැත්තුමා, මේ පෙත්සම් මහජන පෙත්සම් පිළිබඳ කාරක සභාවට යොමු කරන ඇත. වාචික පිළිතුරු අපේක්ෂා කරන ප්‍රශ්න ගරු බුද්ධික පතිරණ මැත්තුමා, ගරු ග්‍රාමීය ආර්ථික කර්පින්ද මැත්තුමාගේ ඇසීමට.
අහන ගරු කතානායකතුමනි,
ගරු පත්ම උදේශාන්ත ගුණසේකර මැත්තුම අධ්‍යාපන ඇමැත්තුම ඇසීමට, ගරු බන්දුල ගුණවාදන මැත්තුම අධ්‍යාපන ඇමැත්තුමගේ ඇසීමට.
මම මේ ප්‍රශ්නය ගරු ඇමැත්තුමන් අසනවා.
ගරු කතානායකතුමනි, අයන්නේ එක මෙම ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක කරනු ලබන්නේ විදුලි සංදේශ හා ඩිජිටල් යටිතල පහසුකම් අමාත්‍යාංශය මගිනි. පළමු අධියර නියාමන ව්‍යාපෘතියක් ලෙස පාසල් 33ක පන්තිකාමර 66ක් උක්ත සඳහන් අමාත්‍යාංශය යටතේ ඇති ශ්‍රී ලංකා තොරතුරු හා සන්නිවේදන තාක්ෂණ නියෝජිත ආයතනය මගින් 2017 දී ආරම්භ කර ඇත. දැනට පාසල් 33ක වැඩ සඳහා ප්‍රසම්පාදන කටයුතු සිදු කෙරෙන බව එම අමාත්‍යාංශය මගින් දන්වා ඇත. ඇමනුම එක දෙක 2016 වර්ෂයේදී රුපියල් බිලියන 1.5ක මුදලක් ජාතික සැලසුම් දෙපාර්තමේන්තු මගින් අනුමත කර තිබුණත් එම වසර තුළ වැඩ ආරම්භ නොවූ බැවින් මුදා හැරීමක් සිදුවී නැත. 3. පාසල් 33හි නියම ව්‍යාපෘතිය ඇමනුම එක අවසන් වූ පසු ඉතිරි පාසල් තෝරාගනු ලැබේ. 4. තවමත් පන්තිකාමර 33ක්හි වැඩ නිම වී නොමැත. එබැවින් ඩිජිටල් ස්මාර්ට් පන්තිකාමර ක්‍රියාත්මක නොවේ.
ප්‍රශ්නය කරු අමාත්‍යමාර්ගෙන්
තව ඉවරණය කරු ඇමතුමනි.
ආතියලන්තවනේ
තොරතුරු හා සන්නිවේදන තාක්ෂණ නියෝජිත ආයතනය ඇමනුම 2 මගින් උපදේශාත්මක සහාය ලබා දීම නියමිතය. අයන්න අදාළ නොවේ.
මගේ පළවෙනි අතුරු ප්‍රශ්නේ කරු අධ්‍යාපන ඇමතිතුමාට මම යෝජනාවක් කරන්න කැමති. අපි ඔබතුමත් කොරියාවේ සංචාරය කරලා ආවා. ඒ කොරියාවෙන් ත්‍යාගයක් ලෙස ප්‍රධානයක් ලෙස ලැබුණා. කොමගම මහින්ද රාජපක්ෂ විද්‍යාලයේ තමයි මේ ඩිජිටල් ස්මාර්ට් ක්ලාස් රූම් එක තිබෙන්නේ අංග සම්පූර්ණ එකක්. ඒ 100%ක් ප්‍රධානයක් වශයෙන් ලැබුණේ. ඒක දකුණු කොරියාවේ ක්‍රියාත්මක වෙන ඉතාම නවීන තාක්ෂණයෙන් යුත් පන්තිකාමරයක්. ඔබතුමාට පුළුවන් ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ නිලධාරීන් යවලා එය මේ විවිධ ගුරුවරු පුහුණු කිරීම හා වෙන වැඩසටහන් වලට විශාල ලෙස පාවිච්චි කරන්න. ඒ නිසා මම ඔබතුමාම ගිහිල්ලා පරීක්ෂා කරනවා නම් ඉන්ද්‍රිය ගෝචර ප්‍රත්‍යක්ෂ අවබෝධයක් ලබා ගන්න පුළුවන්. ඔබතුමා යන්නේ නැති නිසා නිලධාරීන් හරි යවලා මේ පිළිබඳ බලලි වෙලා ඒ ආදර්ශය දකුණු කොරියාව සමග ගන්න පුළුවන් නම් මං හිතනවා ඉතාම වැදගත් කියලා.
ගරු ඇමතිතුමා,
ගරු කතානායකතුමනි, එකක් මේ ඔබතුමා අහපු ප්‍රශ්නය ඇත්ත වශයෙන්ම ඩිජිටල් අමාත්‍යාංශයේ සම්බන්ධ එකක්. නමුත් පාසල්වල ක්‍රියාත්මක කිරීමට නියමිත නිසා මම මේ පිළිතුරු ලබා දුන්නා. ඒ වගේම ඔබතුමා කියපු දේවල් පිළිබඳව අවධානය යොමු කරන්නම්. හැබැයි අපි දකුණු කොරියාව සමග හොඳ සම්බන්ධයක් පවත්වාගෙන යනවා. අපි ගිය වෙලාවේ අපිට ගුරුවරුන් 100ක් පුහුණු කිරීමට අවස්ථාවක් ලබා දුන්නා. ඒ වගේම කාලයක් තිස්සේ ගුරුවරුන් 100ක් නේවාසිකව දකුණු කොරියාව තුල එයා ටිකට්ස් ඇතුලේ සියලු වේදන් දරා පුහුණු කරලා දෙන්නත් එකඟ වුණා. ඊට අමතරව ඔබතුමත් දන්නවා කාලයක් තිස්සේ අර තවත් ගුරුවරු 20කට පමණ ලබා දෙනවා. ඔබතුමත් ඒ අවසානයකට ඇමතිවරයා විදිහට ගියා. ඒකත් අපිට වැඩි කරලා දුන්නා. ඉතින් ඔබතුමාගේ අදහසුත් අපි සැලකිල්ලට ගන්නම්. මං මේ ගොඩක් දේවල් අපි අධ්‍යයනය කරලා තියෙන්නේ බැලලා නැතුව නෙමෙයි. අපි ඉක්මනින් හදන්නේ මේවා ක්‍රියාත්මක කරන්න. අපි ඒ සඳහා ඇත්තටම ගුරුවරු පුහුණු කරන්න ගුරුවරු බඳවා ගන්න ඕනේ. විශේෂයෙන්ම ගුරුවරු නෑ මේ මේ තොරතුරු තාක්ෂණයේ විෂය පිළිබඳව හොඳ විධිමත් ගුරුවරුන්ගේ ඒ කාලේ තරන් නැති නිසා දැන් අපි ඒගොල්ලන් අරගනිමින් පුහුණු කරමින් යනවා. ඉතින් මේ ඔක්කොම එක 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 විදිහට කළ යුතුව තිබෙනවා. ඒ නිසා කරු කතානායකතුමනි අපි මේ ක්‍රියාත්මක කරනවා ඉතා ඉක්මනින්.
මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ එතුමා සඳහන් කරන කරුණ සත්‍යයක් මේ තොරතුරු තාක්ෂණය රසායන විද්‍යාව භෞතික විද්‍යාව වැනි විෂයන්ට පාසලට ගුරුවරු බඳවගත්තත් ඉතාම කෙටි කාලෙකදී ඔවුන් ඒ පාසලේ රඳන්නේ නැහැ. මේක දීර්ඝකාලීන ප්‍රශ්නයක්. මේ ඒකට හේතුව තමයි මෙවැනි විෂයන් සඳහා මේ ගෙවන වැටුපත් එක්ක අවශ්‍යම ඔවුන් උසස් පෙළ කරන්න රජයේ පාසලේ ඉන්නේ. විශේෂයෙන් ඈත පිට ගම්මානවලට කවදාක්වත් ගුරු ප්‍රශ්නේ විසඳන්න බෑ. ඒ නිසා මම ඔබතුමන්ගෙන් ඉල්ලා සිටින්නේ මේ ජාතික අධ්‍යාපන කොමිසමත් එක්ක කතා කරලා මේ විෂයානුබද්ධ අලුත් තාක්ෂණික විෂයන් සඳහා අතිරේක දීමනාවක් ඒ ගුරුවරුන්ට ගෙවන ක්‍රමයක් සාකච්ඡා කරගන්නවා නම් ඉතා වැදගත්. නැත්තම් මේ ප්‍රශ්නේ කවදක්වත් විසඳෙන්නේ නැහැ. ඔබතුමා බඳෝගන මාස 3ක් ගිහිල්ලා 6ක් ගිහිල්ලා බලනකොට නැවත ඒ පුරප්පාඩුව තියෙනවා. ඒකයි ප්‍රශ්නේ.
හොඳයි අමිතුමා.
මං හිතන්නේ ඔබතුමා අදහසක් විදිහට දුන්නේ ඒක ඇත්ත. පහුගිය කාලේ මේ වැඩ ටික ඇත්තටම හරි මේ බඳවාගෙන අපිට තිබුණා නම් මේවා ටට්ටක් ගාලා මේ සඳහා ආරම්භයේ ගන්න තිබ්බා. ඔබතුමා කිව්වා වගේ අපි මේ ගැන අවධානය යොමු කරලා තියෙනවා. එකම දේ මේ මේ එක කොටසක විතරක් වැටුප් තල වැඩි කිරීමේදී තවත් තවත් සේවාවල් සහ තවත් ගුරුවරුන්ගේ යම් යම් මේ ප්‍රශ්න එනවා. නමුත් අපි බලනවා මොකක් හරි ක්‍රමයකට මේ මේ අංශයේ ඇති ගුරුවරුන්ට වෙන දිරි දීමනාවක් වගේ ලබා දීලා අපි උත්සාහ කරනවා ඒ සඳහා මේ අවස්ථාව දෙන්න. ගරු
මන්ත්‍රී බොහොම ස්තුතියි. ගරු චමින්ද විජේසිරි මැතිතුමා, ගරු සල්මාන් මැතිතුමා, ගරු වෛද්‍ය නලින්ද ජයසිරි මැතිතුමා, ගරු එස් එම් මරික්කාර මැතිතුමා, ගරු මයිල්වාගලම් තිරකලාජා මැතිතුමා, දෙවැනි වටය දෙවැනි පස්මේ පත්ම උදේශාන්ත ගුණසේකර මැතිතුමා
සනෝගරුගතනායිතු
කල්ලිලා තිබෙනවා.
හතර ගරු චමින්ද විජේසිරි මැතිතුමා ආණ්ඩුපක්ෂ
ගරු කතානායකතුමනි චමින්ද විජේසිරි මන්ත්‍රීතුමා වෙනුවෙන් මම මේ ප්‍රශ්නය අහනවා.
එකට සති දෙකක් කල්ලිලා තිබෙනවා.
ගරු සල්මාන් මැතිතුමා,
ගරු කතානායකතුමනි MHM සල්මාන් මැතිතුමා වෙනුවෙන් මම මේ ප්‍රශ්නය අහනවා.
ඩයි මොහොතුටි ගරු නයින්ද න්‍යායිස මැතිතුමා
සභාගත කරනවා කතානායක.
සභාගත කරනවා. හොඳයි. ගරු එස් එම් මරික්කා මැතිතුමා,
ගරු කතානායකතුමනි SM මරික්කා මැතිතුමා වෙනුවෙන් මම මේ ප්‍රශ්නය අහනවා.
සති දෙකක් කල්ලිලා තිබෙනවා.
ගරු මයිල්වාගනම් තිරකලාජා මැතිතුමා,
ගරු කතානායකතුමනි ගරු මයිල්වාගනම් තිලකරාජා මැතිතුමා වෙනුවෙන් මම මේ ප්‍රශ්නය අහනවා.
සභාගත කරනවා කතානායක.
බොහොම ස්තුතියි. ප්‍රධාන කටයුතු ආරම්භයේදී යෝජනා පිළිමත් දැන ගරු පාර්ලිමේන්තයේ සභානායකතුමා යෝජනා අංක 1
අයිම අයිටම් 1 සර්.
සභාවෙක්ගද
අයි
යෝජනාංක 2
සභානායකතුමා
සභාවෙක්ගද විසර්ජන පනක් කෙටුම්පත් 2018 කාරක සභා අවස්ථාව. ශීර්ෂ 120 සහ 217 කාන්තා ළමා කටයුතු අමාත්‍යාංශය. Yeah, it was not there, but we then had to go back and do that.
Yeah.
I was not aware of that, you know.
Today I was asked to...
It was not listed, Honorable Minister.
Honorable Speaker, as you know, I am facing major criticism on the basis that I wasn't in Sri Lanka during the last few days. So I want to, will permit me to answer the question because it came up on Friday and I asked time to answer it today.
Is it with regard to the election? No, can
no it is regarding...
Then we can take time tomorrow, no, Honorable Speaker, otherwise we have
to... My visit to Malta saying that I didn't inform...
That we can take tomorrow. That we can take tomorrow. But there is no point in disturbing the whole thing. It's not an urgent issue. Right, thank you. 124 216 331 සමාජ සභාවල පැන්වීම. Yeah.
You know, ministerial statement if he is to make...
Yeah, but they are not listed, Honorable Minister. Why do you want to change the whole system? It's not an urgent issue, no? It is without explanation.
Honorable
No, I can't go back. You know, how can I go back? Then you should have come in the morning and told me in the morning, no? No, no, it has not come here. Well, it has not come to the secretariat. I don't know. It has not come to the secretariat, but it's not ethical for me to go back again. They are creating another bad. If it is an urgent matter, I can. It's not an urgent issue. It's an explanation. No. No. Yeah, you can explain. Yeah, you can do it tomorrow. Otherwise, you can have a press. I don't want to change the system. Please understand. Now, I've given. I have given a ruling. I can't do that now. Yeah. Yeah, so you can do that tomorrow. පළවෙනි උපලේඛනය 120 217 කාන්තා ළමා කටයුතු අමාත්‍යාංශය ශීර්ෂ 124 216 සහ 331 සමාජ සර්වග්‍රාහී සුබ සාධනා කණ්ඩ උඩරට උරුමය පිළිබඳ අමාත්‍යාංශය ශීර්ෂ 182 විදේශ රැකියා අමාත්‍යාංශය සලකා බැලීම පූර්වාග 10 සිට අපරභාග 12 30 දක්වාද අපරභාග 1 සිට 7 30 දක්වාද කපහැරීම Shanti C. Skanda Rajamethiniya.
This is crazy, no? Honorable Speaker, I suppose that a sum of rupees 10 be traditionally cut off all the recurrent and capital expenditures of each program of the heads of expenditure bearing numbers 120, 217, 124, 216, 331 and 182 related to the ministers and other departments and institutions come under such ministers scheduled to be taken up for debate today, 27th Monday, November 2017, that the committee stage debate in the Appropriation Bill 2018. Thank you.
If you like, okay, go ahead.
Thank you. இன்று இந்த பெண்கள் சிறுவர்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதத்திலே முதலாவதாக என்னை உரையாற்றுவதற்கு அனுமதித்ததற்கு கௌரப சபாநாயகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் இன்று கார்த்திகை 27 தாயக கனவோடு ஆகுதியாகிய எமது மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே இராணுவ முகாமாக்கப்பட்டுள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் விடுவிக்கப்பட்டு அடுத்த வருடம் அனைத்து துயிலும் இல்லங்களிலும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வாய்ப்பினை இவ்வரசாங்கம் செய்து தர வேண்டுமென்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றேன். தொடர்ந்து இந்த 30 வருட கால யுத்தத்திலே வடக்கு கிழக்கு பெண்களுடைய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் 9 வருட காலம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டும் அவை தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. யுத்த அழிவின் பின் உடைந்த கட்டிடங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றது. வீதிகள் பிரதான வீதிகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு பண உதவிகளில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடந்து முடிந்த போரின் உயிரிழப்புகளால் இலங்கையின் சமுதாய வாழ்க்கையே மாறியுள்ளது. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களே ஆவர். இலங்கையின் சனத்தொகையில் 52 வீதமான பெண்களில் 23 வீதமானவர்கள் அனர்த்தங்களால் குடும்ப தலைவியான பணிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவர்களில் 50 வீதமானோர் 30 வயதுக்குட்பட்டவர்களாகவர். 90,000 வரையான விதவைகள் உள்ளனர். 2,000 வரையான பெண்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களாவர். 3,000 மேற்பட்டவர்கள் அங்கவீனமானவர்களாவர். அனாதையாக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள் உள்ளனர். இப்புள்ளி விவரத்தை இங்கு முன்வைப்பதன் நோக்கம் என்னவெனில், ஒட்டுமொத்த இலங்கை பெண்களையும் ஒரே தராசில் வைத்து பார்க்காமல் வடகிழக்கு பெண்களுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்ற எனது கோரிக்கையை முதலில் இங்கு முன்வைக்க விளைகின்றேன். 2018 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிலே அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குதல் என்ற தலைப்பின் கீழே போலீஸ் துறை மறுசீரமைப்புக்கு 100 மில்லியன், நீதித்துறை பல்கலைக்கழகத்துக்கு 125 மில்லியன், குற்றவியல் புலனாய்வுக்கு 440 மில்லியன், ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படைக்கு 750 மில்லியன் என 1415 மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்குதல் என்ற தலைப்பினை நான் பார்த்த பொழுது, இங்கே இந்த யுத்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரை அல்லது முன்மொழிவு முன்மொழியப்பட்டிருக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நான் பார்த்தேன். ஆனால் அங்கு அவ்வாறான எந்த விதமான ஒரு முன்மொழிவும் அல்லது ஒரு நிதி ஒதுக்கீடும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் மிகவும் வேதனைக்குரிய விடயம். இதில் குறிப்பாக எங்களது பெண்கள் பாராளுமன்ற ஒன்றியத்திலே நான் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்த காலத்தில் இருந்து ஒரு முன்மொழிவை முன்வைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த யுத்த அனர்த்தத்தை இறுதியாக சந்தித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே சேஃப் ஹவுஸ், பெண்களை பாதுகாப்பதற்கென ஒரு இல்லம் கட்டப்பட்டு அது அன்றிலிருந்து இன்று வரை பயன்படுத்தப்படாமல் அல்லது பாவனைக்கு விடப்படாமல் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வகையிலே அது இயங்காத ஒரு நிலையே காணப்படுகின்றது. இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த சேஃப் ஹவுஸை இயங்க வைத்து பெண்கள் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட அல்லது இந்த யுத்த அனர்த்தத்தாலே தொடர்ந்து பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற பெண்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும் வகையில் அதனை இயங்க வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்து வருகின்றேன். ஆனால் இதுவரை அதற்கான எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளும் செய்யப்படாமை மிகவும் வேதனைக்குரிய விடயம். இந்த 2018 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பெண்களை பாதுகாக்கின்ற அந்த நிலையம் இயங்க வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், பிரசன்னமாகி இருக்கின்றார்கள். அவரும் ஒரு பெண் அமைச்சராக எங்களுக்கு கிடைத்திருப்பது பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த பாக்கியமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, இந்த யுத்தத்தின் பின்பு எங்களுடைய பெண்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தல்கள் உட்பட்டு வருவது தாங்கள் அறிந்தது. அது வடக்கு கிழக்கு என்று மட்டுமல்ல, இலங்கை பூராவும் பாடசாலை செல்கின்ற பெண்களிலிருந்து படுகிழவி வரை இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுவது நாம் அறிந்த ஒன்று. இதனை விட விசேடமாக தற்பொழுதுள்ள அவசர கல்யாணங்கள், புரிந்துணர்வற்ற குடும்ப வாழ்க்கை முறைகள் என்பன இந்த பெண்கள் குடும்ப பிரிவுக்கு ஒரு மூல காரணமாக அமைகின்றது. அந்த வகையிலே நீதிமன்றத்திற்கு நாடி செல்கின்ற பெண்களுக்கு பிள்ளைகளை அவர்கள் வளர்ப்பதற்கு அல்லது பெண்களுக்கும் சேர்த்து தாவரிப்பு வழக்கு என வழக்குகள் முன்மொழியப்பட்டு அதற்கான தாவரிப்பு வழக்குக்குரிய நிதியை ஆண் செலுத்த வேண்டுமென்று அங்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஆண்கள் அவ்வாறாக சரியான முறையிலே அந்த பணத்தை செலுத்துவதில்லை. இதனை விட இந்த குடும்ப வன்முறையாலே அல்லது கணவனை பிரிந்து வாழ்கின்ற வகையிலே துன்புறுத்தல்களை தாங்க முடியாத பெண்கள் நீதிமன்றங்களிலே வழக்குகளை தாக்கல் செய்து அங்கு பிடியாணைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. இந்த பிடியாணை பிறப்பிக்கப்படுகின்ற பொழுது ஆண்கள் போலீஸ் திணைக்களத்தின் உதவியோடு அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். இந்த வகையிலே இவற்றை ஒழுங்கமைத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மேலும் உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த அமைச்சுக்களின் கீழ் வருகின்ற இந்த திணைக்களங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் முன்வைக்கின்றேன். 2018 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே என்டர்பிரைஸ் கடன் என்னும் திட்டத்தின் கீழ் பெண் முயற்சியாளருக்கு 10% அதிகமான வட்டி வீத மானியத்துடன் கடன் வசதி வழங்க ₹50 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டினை நான் வரவேற்கின்றேன். பெண் முயற்சியாளர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதென்பது மிகவும் வரவேற்கத்தக்கதோர் விடயம். வடகிழக்கை பொறுத்தவரையில் பல பெண்கள் முயற்சியாளராக உள்ள பெண்கள் ஒன்றாக சேர்ந்து பிரதேச செயலகத்தின் கீழேயோ அல்லது சிறு கைத்தொழில் திணைக்களத்தின் கீழேயோ தம்மை பதிவு செய்து பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த யுத்தத்தின் பின் அங்கு வருகை தந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்களை இந்த பெண் முயற்சியாளர்களை மையமாக கொண்டு பல தொழில் முயற்சி நிறுவனங்களை அமைத்திருக்கின்றது. நான் பல இடங்களுக்கு சென்று பார்த்திருக்கின்றேன். கிராமப்புறங்களிலே பல கோடி ரூபாய் செலவில் கட்டிடங்கள், இயந்திரங்கள், மின்சாதன உபகரணங்கள் போன்ற பல்வேறு விதமான பொருட்கள் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஒரு சாத்தியவள ஆய்வோ அல்லது அந்த திட்டத்தை தொடர்ந்து அந்த பெண்கள் செயற்படுத்தி அந்த உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்படாமை, இதனை விட சரியான முறையிலே கணக்கு வைப்பு முறைகள் அங்கு பரிசீலிக்கப்படாமையினாலும் இந்த பெண் முயற்சியாளர்களது முயற்சிகள் தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல பெண்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் பதிவு செய்யப்பட்ட தங்களது அமைப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் தங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று என்னிடம் கோரிக்கை விடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அங்கு இருக்கின்ற மூலப்பொருள்களை முடிவு பொருளாக்குகின்ற கடந்த வாரம் கூட அங்கு காணப்படுகின்ற பனை மட்டையை கொள்வனவு செய்து ஒரு மட்டையை 3 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து அதில் அந்த பனை மட்டைகளை தும்படித்து தும்பாக்கி அந்த துன்பை தென் பகுதிக்கு அனுப்புகின்ற ஒரு தொழில் முயற்சியிலே ஒட்டு சுட்டான் கட்சிலைமடு பகுதியிலே ஒரு பெண் அமைப்பினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் பெரிய கட்டிடங்கள், இயந்திரங்கள், மின்சாதன உபகரணங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் அல்லது இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இதற்கு சரியான முறையிலே அங்கு அந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி முறை மீளாய்வு செய்யப்படாமை ஒரு காரணமாக இருக்கின்றது. இதை மீள இயங்க வைப்பதற்கு தங்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இவ்வாறாக ஏகப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பெண் முயற்சியாளர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்பது பற்றாக்குறையாக இருப்பது மட்டுமல்ல, அது ஒரு வட்டியோடு சேர்ந்த ஒரு கடனாக கொடுப்பது என்பதனை நிறுத்தி இந்த முயற்சியான பெண்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு அதை சரியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை வகுத்து அந்த அமைப்புகளுக்கு அந்த பணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நான் இங்கு முன்வைக்கின்றேன். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் முயற்சியாண்மையை தூண்டுவதற்கு ரூபாய் 15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவும் மிகவும் வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். வடபகுதியிலே பல்வேறு விதப்பட்ட அமைப்புகள் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக கொண்டு சமூக சேவை திணைக்களத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. தாங்கள் ஏனையின் வீதியாக பயணம் செய்கின்ற பொழுது, மாங்குளத்தை கடந்து செல்கின்ற பொழுது இடதுகை பக்கத்திலே உயிரிழை என்னும் அமைப்பு ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி அவர்கள் இயங்கி வருகின்றார்கள். இந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு தொழிற்பேட்டையை அமைப்பதற்கு அந்த ஏனையின் வீதியிலே ஒரு தொழிற்பேட்டையை அமைத்து ஒவ்வொருவரும் இந்த யுத்தத்திலே மாற்றுத்திறனாளிகள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் வலிமைக்கு ஏற்ற வகையிலே தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்பேட்டை ஒரே சுற்று வட்டத்துக்குள்ளே அமைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களது மாற்றுத்திறனாளிகளை தொடர்ந்து மற்றவர்களிடம் கையேந்துபவர்களாக, யார் என்ன கொண்டு வந்து தருவார்கள் என்று தொடர்ந்து எதிர்பார்த்து வாழ்பவர்கள் என்ற நிலையில் இருந்து மாற்றி அவர்களது உடல்நிலைக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதனை விட இந்த முன்னாள் போராளிகள் யுத்த விதவைகளை ஆட்சேர்ப்பு செய்யும் தனியார் நிறுவனங்களுக்கு 1 மாதத்திற்கு 10,000 ரூபாய் சம்பளத்தில் 50% சம்பள வழங்கப்படும் என்ற அடிப்படையில் 250 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நான் முற்றாக எதிர்க்கின்றேன். எங்களது முன்னாள் போராளிகள் யுத்த விதவைகள் சுயமாக தொழில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்கனவே போராளிகள் என்ற ஒரு பட்டத்தினாலும் விதவைகள் என்ற ஒரு பட்டத்தினாலும் சமூகத்திலே ஒரு ஓரங்கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட ஏற்கனவே உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட எங்களுடைய போராளிகளையும் யுத்த விதவைகளையும் மீண்டும் இன்னுமோர் தனியார் நிறுவனத்தின் கீழ் வேலை செய்வதற்கு ஏன் தூண்டுகின்றீர்கள்? அவர்களை சுயமாக வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் அவ்வாறு பல அமைப்புகள் பல்வேறு விதமான விதவைகள் அமராகுழு என்ற ஒரு குழுவை நான் இங்கு நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த அமராகுழு என்பதில் முற்று முழுதாக பெண்கள் தான் அடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் யுத்தத்திலே கணவரை இழந்தவர்கள் அல்லது கணவரை தொலைத்தவர்கள் அல்லது நீண்டகாலமாக கணவர் ஜெயிலே இருப்பதால் குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் என்ற வகையிலே இந்த பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை குழுவாக கொண்டு அமராகுழு என்னும் ஒரு பெண் குழு அங்கு இயங்கி வருகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்திலே. இவர்கள் சுயமாக தொழில் செய்கின்றார்கள், தொழில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள், பல்வேறு விதமான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான பெண்களை, முயற்சியான பெண்களை, ஊக்கமான பெண்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் சுயமாக ஆற்றுகின்ற தொழில்களை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நிதியை ஒதுக்குவதை விட்டு அவர்களை இன்னும் ஒரு தனியார் நிறுவனத்தின் கீழ் கொண்டு சென்று சேர்த்து அந்த தனியார் நிறுவனம் லாபமடையக்கூடிய வகையிலும் எமது பெண்கள் தொடர்ந்து இன்னொருவரின் கீழ் நசுக்கப்படுகின்ற நிலை, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் ஒரு தனியார் நிறுவனத்தின் கீழ் நசுக்கப்படுகின்ற நிலையை விடுத்து இந்த பெண்களை சுயமாக அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை ஊக்குவிக்கின்ற வகையில் நிதியை ஒதுக்கீடு செய்யுங்கள். இதனை விட முன்னாள் போராளிகளுக்கு தொழில் பயிற்சி தகமை சான்றிதழ் வழங்கல் இதற்கே 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றது. தங்களால் வழங்கப்படுகின்ற இந்த தொழில் பயிற்சி தகமை சான்றிதழில் அந்த போராளிகளுக்கு சோறு போடாது. அந்த போராளிகள் இந்த 9 வருட காலமாக சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றார்கள், சுயமாக தொழில் ஆற்றி வருகின்றார்கள். அங்கிருக்கின்ற மூலப்பொருள்களை முடிவு பொருளாக்குகின்ற பல்வேறு விதமான சிறு கைத்தொழில்கள் கைத்தொழிற்சாலைகள் அங்கு இயங்கி வருகின்றன. ஆகவே இந்த முன்னாள் போராளிகள், யுத்த விதவைகள், யுத்தத்தில் கணவரை துளைத்தவர்கள் என்ற இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டுமே தவிர அவர்களை மீண்டும் இன்னமொரு தலைமை தாங்குகின்ற தனியார் நிறுவனங்களின் கீழ் கொண்டு சென்று அவர்களை மேலும் முடக்குகின்ற வகையில் அடிமையாக்குகின்ற வகையில் திட்டங்களை தீட்டுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நான் இங்கு முன்வைக்கின்றேன். இதனை விட விசேட தேவையுடைய மாணவர்களின் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வலுப்படுத்த ரூபாய் 25 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. நிச்சயமாக ஆசிரியர்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் விசேட தேவையுடைய மாணவர்களை கற்பிக்கின்ற அல்லது அந்த மாணவர்களை கவனிக்கின்ற பராமரிக்கின்ற ஆசிரியர்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு எதுவிதமான ஒதுக்கீடும் செய்யப்படாமை இங்கே இருந்த குறிப்பிடத்தக்கது. அந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் அடிமட்ட கிராமங்களிலே வாழ்கின்றார்கள். அதுவும் இந்த யுத்த அனர்த்தத்தால் அவர்கள் விசேட தேவையாக்கப்பட்டவர்கள் பல மாணவர்கள் பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வதற்கு முடியாமல் அதற்குரிய ஒரு துவிச்சக்கர வண்டி கூட அந்த வீட்டிலே இல்லாமல் அந்த பிள்ளையை கொண்டு பாடசாலைக்கு விடுவதற்கு வசதியற்ற பல குடும்பங்கள் கிராமப்புறங்களிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த விசேட தேவையுடைய ஆசிரியர் மாணவர்களது ஆசிரியர்களை ஊக்குவிக்கின்ற பயிற்றுவிக்கின்ற அதே வேளையிலே அந்த விசேட தேவையுடைய மாணவர்களின் கல்வியை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவையும் நான் இவ்விடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். இதனின் அடுத்த வகையாக இந்த சிறுவர்களை பொறுத்தவரையிலும் எமது சிறார்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் எமது நாட்டை வடிவமைக்கும் விழுமியங்கள் பற்றி கலந்துரையாடுவோம் என நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இன்று எங்களுடைய நாட்டிலே இந்த சிறார்களது போக்குகள் இந்த சிறார்கள் பிழையான வழியிலே வழிநடத்தப்படுவது மிகவும் வளர்ந்து கொண்டு போகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த சிறார்களை மையமாக வைத்து பல்வேறு விதமான வேலை திட்டங்களை அல்லது பல்வேறு விதமான முக்கியமாக பிள்ளைகளை சரியான வழியிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய முன்மொழிவுகள் அவசரமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்தை மையமாக கொண்டு அந்த பிள்ளைகளின் சமயத்திற்கு ஏற்ற வகையில் அறநெறி சார்ந்த வகுப்புகளை நடாத்துவதற்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்த சிறார்களை தற்பொழுது அவர்கள் இருக்கின்ற சூழலில் இருந்து அவர்களை விடுவித்து நாளை அவர்கள் ஒரு நல்ல எதிர்காலமாக உருவாக்க வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவரது கைகளில் இருக்கின்றது. எதிர்காலத்தில் நாம் நல்லொரு சமுதாயத்தை உருவாக்க தவறுவோமானால் இந்த நாட்டை நாம் மீண்டும் ஒரு அழிவு பாதையில் இட்டு சென்ற ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருப்போம். எனவே இந்த பிள்ளைகளை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடிய வகையிலே அந்த பிள்ளைகளது வளர்ப்பு முறைகளை சரியான முறையில் திட்டமிட வேண்டிய ஒரு தேவை எமக்கு இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து இந்த அறநெறிகள் அல்லது அவர்களது சமயத்துக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் சமயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தனியார் வகுப்புகள் நடைபெறக்கூடாது என்ற ஒரு சுற்று நிரூபங்கள் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் அவை முற்றுமுழுதாக பின்பற்றப்படுவதில்லை. இந்த தனியார் கல்வி நிறுவனங்களால் எமது பிள்ளைகளது இந்த அறநெறி கல்விகள் பாதிக்கப்படுகின்றது. எனவே இந்த சுற்று நிரூபத்தை கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒவ்வொரு வெளிக்கள உத்தியோகத்தர்களும் இந்த பிள்ளைகளை கண்காணிக்கின்ற வகையில் பெற்றோரை குறிப்பாக பிள்ளைகளை விட இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அந்த அறநெறி வகுப்புகளுக்கு அனுப்புவதை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் கண்காணிக்கக்கூடிய ஒரு நேர சுசி அட்டவணை ஒன்று வகுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வழிதரவறி போகின்ற எமது பிள்ளைகளை நாம் நல்ல வழியிலே உருவாக்கினோம் என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இதனை விட இந்த சிறார்கள் அல்லது இந்த இளைஞர்கள் பிழையான வழியில் போவதற்கு இந்த யுத்தத்தின் பின் இந்த மது பாவனையினுடைய அதிகரிப்பும் ஓர் காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் 448 பாடசாலைகளும் 217 மதுபான சாலைகளும் உள்ளன. இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். கல்வி கலாச்சாரம் விவசாயத்தில் உச்சநிலையில் நின்ற எங்கள் சமூகத்தை இந்த மது பாவனை தொடர்ந்து சீரழித்து வருகின்றது. ஆனால் இந்த அரசும் இந்த மதுபான சாலைகளை திறப்பதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குமான அதற்கான சான்றிதழ்களை வழங்கி கொண்டு வருவது இங்கே இன்று குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் பிழையான வழியில் செல்வதற்கு இந்த மதுபான சாலைகளின் திறப்பு என்பதற்கு அப்பால் தற்பொழுது அரசானது இந்த வரவு செலவு திட்டத்திலே பியரின் வரியை குறைத்திருப்பதும் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். அதற்கு பல்வேறு விதமான நொண்டி சாட்டுகளை அரசு முன்வைத்திருக்கின்றது. எமது நாட்டு ஒரு கௌரவமான நாடாக காட்டுவதற்கு இந்த பியரின் விலை குறைக்கப்பட வேண்டும் என்று கூறுவது மிகவும் வேடிக்கைக்குரிய ஒரு விடயமாகும். இதனை விட இந்த வடிசாராயம் அல்லது கசிப்பு என்று சொல்லப்படுகின்ற சட்டத்துக்கு முரணான சாராய உற்பத்தி அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அது அதிகரித்து செல்வதற்கு போலீஸ் நிர்வாகம் துணை போவது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. யார் கசிப்பு காய்ச்சுகின்றானோ, யார் கசிப்பு விற்பனை செய்கின்றானோ அந்த நபருக்கு கிராமப்புறங்களில் போலீஸ் நிர்வாகம் அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்கள் துணை போகின்றார்கள். இவ்வாறான கிராமப்புறங்களிலே காணப்படுகின்ற சட்ட முரணான சாராய விற்பனை, நகரப்புறங்களிலே காணப்படுகின்ற சட்டத்தோடு இணைந்த மதுபான சாலைகளின் அதிகரிப்பு எமது சிறார்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஓர் முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த சிறார்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் எமது நாட்டை வடிவமைக்கும் விழுமியங்கள் பற்றி கலந்துரையாடுவோம் என்ற கௌரவ நிதியமைச்சரின் இந்த குறிப்பு மிகவும் விலாவாரியாக ஆராயப்பட வேண்டியது ஒன்று. இந்த இடத்திலே எமது பிள்ளைகளை நல்ல ஒரு எதிர்காலமாக கட்டி உருவாக்குவதற்கு இது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது என்றதோடு இந்த மலையக பெண்களது நிலையம் இன்று குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இந்த மலையக பெண்கள் வேலைக்கு மிகவும் கஷ்டமான மோசமான வேலைகளில் உடலை வலிந்து வேலைகளில் ஈடுபடுவதும், அவர்கள் குறைந்த சம்பளம் ஈட்டுவதும், கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதும், அவர்களது போசாக்கு நிலைகள் கவனிக்கப்படாமை, அவர்களது பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுவது, அது போசாக்காக இருக்கலாம் கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம் போன்றவற்றில் பாதிக்கப்படுவது தொடர்ந்து எம்மால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்தாலும் இந்த மலையக பெண்களின் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. அண்மையில் கூட வேலைத்தளத்தில் இருந்த ஒரு மலையக பெண் இறந்து போனமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த பெண்களுக்கான தொழில் வாங்குவதில் இந்த அதிக வருமானத்தை ஈட்டி தருகின்ற தேயிலை தொழிலில் வருமானத்தை மையமாக கொண்டு பெண்களை வேலை வாங்குவதில் கவனமாக இருக்கின்ற அதே அரசு இந்த பெண்களை பாதுகாப்பதில் அவர்களது உரிமைகள், அவர்களது பாதுகாப்பு, அவர்களது உடல்நிலை, உளநிலை, அவர்களது பிள்ளைகளது வளர்ப்பு முறை, அவர்கள் குடும்ப வன்முறைகளுக்கு ஆளாவது அதனை எடுத்து கூற முடியாத வகையிலே தொடர்ந்து அவர்கள் பாதிக்கப்படுவதும் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். அந்த வகையிலே இந்த மலையக பெண்களுக்கான ஒரு விசேடமான பாதுகாப்பு ஒரு திட்டம் அல்லது பாதுகாக்கின்ற வகையிலே ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த மலையக பெண்கள் சார்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற ஒரே ஒரு பெண் என்ற வகையிலும் எனக்கு அதில் ஒரு முக்கியமான கடமை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பெண்களை பாதுகாக்கின்ற சகல விடயங்களிலும் அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொறிமுறையை உருவாக்குவதில் நான் இங்கே ஒரு என்னுடைய கருத்தை முன்வைக்கின்றேன். இதனை விட இந்த இன்றைய இந்த பெண்கள் தொடர்பான விவாதத்திலே இந்த அரசினாலே புலத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே இந்த புலத்தின் பாவனை என்பது மிகவும் விலாவாரியாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த வடபகுதியிலே கிழக்கு பகுதியிலே வாழுகின்ற பெண் குலாம்கள் ஒன்றாக இணைந்து துணியிலே அது இந்த புலத்தீனுக்கு பதிலீடான வகையில் துணியிலே பைகளை தயாரிப்பது, பேப்பரிலே பைகளை தயாரிப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நான் இந்த சபாபீடத்திலே இவ்வாறாக பெண்கள் குழுவாக சேர்ந்து பதிவு செய்யப்பட்டு அவர்களது தொழில் முயற்சிகள் எவை அங்கு நடைபெறுகின்றது என்பதனை நான் சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடைய கௌரவ பெண்கள் விவகார அமைச்சரும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். இந்த பெண்களது பெண்களை ஊக்கமான பெண்களை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே அங்கு தொழிற்சாலைகள் அல்லது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலுக்கான ஊக்குவிப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட வேண்டும். இதனை விட கடந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எனது கோரிக்கைக்கு அமைவாக பெண்கள் பாராளுமன்ற ஒன்றியத்தாலே கிளிநொச்சியிலே அதற்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு எங்களுடைய பெண்கள் கௌரவ பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தார்கள். அங்கு வருகை தருவதற்கு முன்பே இந்த பெண்கள் பாராளுமன்ற ஒன்றியத்தினாலே எனக்கும் கௌரவ அமைச்சர் விஜயகலா அவர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டது. 50 வீடுகள் தரப்படும், 50 மலசல கூடங்கள் தரப்படும், 50 கேஸ் சிலிண்டர் தரப்படும். அதற்காக நீங்கள் உங்கள் பிரதேசங்களிலே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட பெண்களை அழைத்து வாருங்கள் என்று எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரங்களுக்கு அப்பால் இருந்து பெண்களை நான் அழைத்திருந்தேன். அவர்கள் யுத்தத்தாலே மிகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள், கணவனை இழந்தவர்கள், கணவனை துளைத்தவர்கள், இந்த யுத்த இனத்திலே தங்களது பிள்ளைகளை தொலைத்துவிட்டு வாழ வழி தெரியாமல் இன்று 9 வருட காலமும் தகரக்கொட்டிலும் தரப்பாளிலும் கிழிந்த தரப்பாளுக்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள், இந்த யுத்த இனத்திலே தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள், யுத்தத்திலே கைகாலை இழந்த பெண் பிள்ளைகள் இந்தவாறாக வீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கு வருகை தந்திருந்தார்கள். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அந்த என்னாலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வீட்டு பயனாளிகளுக்கான பட்டியலுக்கு எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இதனாலே இந்த பெண்கள் மிகவும் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சும்மா இருந்தவர்களை கூப்பிட்டு அழைத்து உங்களுக்கு வீடு தருகின்றோம் என்று அவர்கள் அதிகாலை 5 மணிக்கு பிரயாணத்தை மேற்கொண்டு கிளிநொச்சிக்கு வந்து அன்று பின்னேற 4 மணி வரை காத்திருந்த மட்டுமல்ல இன்று வரை எதுவிதமான ஒரு பதிலும் இல்லாது அந்த பெண்கள் என்னை தொடர்ந்து தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் நீங்கள் இவ்வாறு அழைத்தீர்கள், பல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், கௌரவ எங்களுடைய கௌரவ சுவாமிநாதன் அமைச்சர் கூட அங்கு வருகை தந்திருந்தார், அவர் சில பெண்களுக்கு சம்மதம் கூட தெரிவித்திருந்தார், நான் உங்களுக்கு இந்த வீடு ஒதுக்கீட்டை விசேடமாக செய்து தருவேன் என்று கூட சம்மதம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படாமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். கௌரவ மகளிர் விவகார அமைச்சர் அவர்களிடம் நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இப்பொழுது 2018 வரப்போகின்ற 50,000 வீடுகளில் உங்களாலே எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டு என்னால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு அந்த வீடு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தாங்கள் உரிய அதிகாரிகள் அல்லது அலுவலர்களுக்கு அறிவித்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு நடவடிக்கையை எடுக்குமாறு மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பெண்களாகவே முயற்சி செய்கின்ற வகையில் இந்த அம்மாச்சி உணவகத்தை எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்தும் வகையில் 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் மிகவும் வரவேற்கத்தக்கது ஒன்று. அந்த அம்மாச்சி உணவகம் இன்று வடபகுதியிலே மிகவும் மேன்மை தங்கிய ஒரு உணவகமாக எல்லோராலும் வரவேற்கப்படுகின்ற அல்லது வருமானத்தை பெண்கள் ஈட்டிக்கொள்கின்ற ஒரு உணவகமாக காணப்படுகின்றது. இதற்காக ₹25 மில்லியன் ஒதுக்கீடு செய்திருப்பதை இட்டு நான் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையிலே இதே போன்று ஏனைய பெண் அமைப்பு, உதாரணமாக ஏனையின் வீதியிலே வன்னியின் சுவை என்னும் பெண் குழுவினர், நீங்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் பிரயாணம் செய்கின்ற பொழுது சில கௌரவ உறுப்பினர்கள் அங்கு சென்றிருப்பீர்கள், அல்லது இதுவரை செல்லாதிருந்தால் நீங்கள் நிச்சயமாக அங்கு செல்ல வேண்டும். அந்த பெண்கள் எவ்வளவு துடிப்பாக எவ்வளவு ஊக்கமாக அவர்கள் குழுவாக ஒன்றிணைந்து வேலை செய்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய கணக்கு வைப்பு முறைகள், அவர்கள் மற்றவர்களோடு பழகுகின்ற முறைகள், அவர்கள் சுயமாக தாங்களாக உழைப்பதற்கு முயற்சி முயற்சி செய்து குழுவாக இயங்குகின்ற பல்வேறு விதமான காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். மாங்குளத்தை தாண்டி செல்கின்ற பொழுது ஏனையின் வீதியிலே பனிக்கங்குளத்தை அன்றி இடதுகை பக்கமாக இந்த வன்னியின் சுவை என்னும் ஒரு அமைப்பு அவர்கள் ஒரு கண்டீன் ஒரு உணவு சாலையை நடாத்தி வருகின்றார்கள். அதே வேளையிலே நான் தற்பொழுது அண்மையிலே புலம்பெயர் உறவுகளது உதவியினால் ₹2.5 லட்சம் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் இந்த பெண்களின் தொழிலை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்களுக்கான அந்த உணவகத்திற்கான உபகரணங்கள் அதற்கான பாத்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்திருக்கின்றேன். இதனை விட அவர்கள் இன்னும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இந்த புலத்தின் தடைக்கு பதிலீடான துணி அல்லது பேப்பரில் உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி சாலையை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதற்கு பயிற்சி பெற்ற பெண்கள் அங்கு இருக்கின்றார்கள். பயிற்சி வழங்குதல் சான்றிதழ் வழங்குதல் என்ற இந்த தொடர் நடவடிக்கைகளை நிறுத்தி இப்போ இன்று 9 வருட காலமாக எமது பிரதேசத்திலே இந்த யுத்தத்தின் பின்பு பயிற்சிக்காகவும் சான்றிதழுக்காகவும் பல கோடி ரூபாய்கள் கொட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பயிற்சி சான்றிதழ் எவ்வளவு தூரம் அதற்கு பயன்படுகின்றது என்று கூறினால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த பயிற்சியால் அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் லாபம் ஈட்டுகின்றதே தவிர அந்த பயிலினர்கள் எவ்வளவு தூரம் அதிலே பயனடைகிறார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த பயிற்சி வழங்குதல் சான்றிதழ் வழங்குதலுக்கு மில்லியன் ரூபாய் கணக்கில் ஒதுக்கீடு செய்வதை தவிர்த்து முயற்சியாண்மையுடைய முயற்சியாக குழுவாக சேர்ந்து இயங்குகின்ற அல்லது தனிப்பட்ட வகையிலே வீட்டிலே பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற எனக்கு தெரிந்த பல பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பேர் குறிப்பிட்டு அவர்களுடைய வேலைகளை நான் நிச்சயமாக குறிப்பிட முடியும். ஒரு பெண் இருக்கின்றார், மிகவும் இளம் விதவை, 3 பிள்ளைகள், இந்த யுத்தத்திலே செல்வீச்சினால் தனது கணவரை இழந்தவர். அந்த பெண் தனது 3 பிள்ளைகளை படிப்பிக்கின்றார். ஆனால் ஒருவரிடமும் அவர் சென்று கையேந்துவதில்லை. அவர் ஒரு பால் மாடு வைத்திருக்கின்றார், அந்த கண்டீனுக்கு உணவு தயாரித்து கொடுக்கின்றார், இன்னும் ஒரு அரிசி ஆலையிலே வேலை செய்கின்றார், இரவிலே பலகாரங்கள் தயாரித்து பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு வேலை செய்கின்றார். இவ்வாறாக முயற்சி ஆண்மையுடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே உங்களது நிதி ஒதுக்குகளை மேற்கொள்வதோடு இந்த யுத்தத்திலே இழந்திருக்கின்ற அல்லது கணவனை தொலைத்து கணவனை இழந்து கணவன் கைதியாக இருப்பதனாலே தனிப்பட்ட முறையிலே தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையிலே சில பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கே சவால்கள் நிறைந்திருக்கின்ற அந்த சூழலிலே இந்த பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை தொடர்ந்து கொண்டு போவதனால் இந்த பெண்கள் தங்களுடைய எதிர்காலம் என்ன, தமது பிள்ளைகளை எவ்வாறு ஒரு கௌரவமான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க போகின்றோம் என்பதற்கு பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். இதற்கு ஆணாதிக்கம் கொண்ட எங்களது இந்த சமூகங்கள் மட்டுமல்ல, இந்த அரசு தொடர்ந்து பெண்களை புறக்கணிக்கின்ற வகையிலும் ஆண்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் நிதி ஒதுக்கீடுகளை செய்வதும் செயற்பாடுகளை செய்வதிலும் உதாரணம் செய்வதிலும் கவனமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த மதுபான சாலைகள் திறப்பிற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவது. இதற்கு எவ்வாறு அனுமதி பத்திரம் பெறுகின்றது, எவ்வாறு இந்த மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்றது என்பது அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கே தெரியாத முறையிலே அது வளர்ந்து கொண்டு செல்கின்றது. எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் வரை கௌரவமாக வாழ்ந்த எங்களுடைய தமிழினம் இன்று அவர்கள் சீர்கட்டு சிதைந்து போகின்ற ஒரு சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இதன் மேலாக இந்த நுண்கடன் திட்டங்கள் வழங்குவதும் இந்த பெண்களை மேலும் சீரழிக்கின்ற ஒரு நிலையாக காணப்படுகின்றது. அந்த வங்கிகள் தங்களுடைய வருமானத்தை லாபத்தை மட்டும் கருத்தாக கொண்டிருக்கின்றார்களே தவிர இந்த நுண்கடன் பெறுகின்ற பெண்கள் அந்த கடனை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்களா என்ற மீளாய்வு இருக்குமோ என்றால் அது இல்லாத நிலைதான் காணப்படுகின்றது. கடனுக்கு கடன் வேண்டுவதும் அந்த கடனை அடைக்க முடியாத குடும்பத்தோடு தற்கொலை செய்வதும் பெண்கள் தூக்கிலிடுவதும் சர்வசாதாரணமாக நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நுண்கடன் திட்டங்களை நிறுத்தி இந்த முயற்சி செய்கின்ற பெண்களை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே உங்களது நிதி ஒதுக்கீடுகளை உங்களது கவனங்களை செலுத்த வேண்டும். இதே வேளையிலே இந்த யுத்த அனர்த்தத்திலே தங்களுடைய சொத்துக்களை இழந்த அல்லது தங்களுடைய உறவுகளை இழந்து நட்ட ஈடுகளுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்ற பலவேறு நபர்களுக்கான நட்ட ஈடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நட்ட ஈடுகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற அந்த உறவுகள் அல்லோலகல்லோலப்பட்டு பல்வேறு விதமான ஆவணங்களை சேகரித்து இந்த நட்ட ஈட்டுக்கான தங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்தார்கள். ஆனால் இன்று வரை இந்த அரசானது அந்த அசையும் அசையா சொத்துக்கள் அவர்கள் அதற்கான ஆவணங்களை கூட வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சில கடை முதலாளிகள் தாங்கள் செய்த வியாபாரங்களுக்கான ஆவணங்கள், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இதேபோல் இந்த யுத்தத்தின் பொழுது தங்களுடைய வாகனங்களை கைவிட்டு வந்தவர்கள் இன்று வரை அந்த அரசனுடைய பதிவு சான்றிதழ்களை வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசானது இந்த யுத்தத்தின் பொழுது அவர்களுடைய சொத்துழப்புகள், அந்த அவர்களுடைய உறவுகளது உயிரிழப்புகள், அவர்களுடைய உறவுகளது காயப்பட்டதற்கான நட்ட ஈடு, இப்படியான நட்ட ஈடுகளை வழங்குவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மக்கள் மீண்டெழுந்து நல்லிணக்கத்தோடு நல்ல சூழலோடு வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அரசு நல்லாட்சி நல்லிணக்கம் என்பதனை செயற்பாட்டில் செய்து காட்ட வேணுமே தவிர சொல்லில் மட்டும் எழுதி வைத்துவிட்டு சுற்றுநிறுவங்களை சட்டங்களை ஆக்குவது மட்டும் இருக்குமே ஆனால் இந்த நல்லிணக்கம் என்பது ஏற்பட போவதில்லை. இன்று பார்த்தோமானால் எமது கேப்பாவிளவு இப்பொழுது சர்வதேச புகழ் பெற்றிருக்கின்ற கேப்பாவிளவு காணி விடுவிப்புக்காக எங்களது மக்கள் வீதியோரத்திலே கொட்டகை போட்டு இந்த கொட்டும் மலையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நிதி ஒதுக்கீடு இந்த கௌரவ சுவாமிநாதன் அமைச்சராலே இந்த இராணுவ முகாமை விடுவிப்பதற்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான காலக்கெடுவு முடிவிட்டாலும் இன்னும் இதுவரை அந்த காணி விடுவிப்புக்கான எதுவிதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடும் நடைபெறாதது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். எனவே அதேபோல் இந்த காணாமல் போன உறவுகள் வீதியோரங்களிலே கொட்டில் போட்டு அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி அவர்களை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கான சட்டங்கள் ஆக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் கௌரவ உறுப்பினர்கள் இது சார்ந்த அமைச்சர்களிடம் நான் தயவாக வேண்டிக் கொள்வது இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளை அவர்களை சந்திக்கின்ற வகையிலே நீங்கள் வடபகுதிக்கு கிழக்கு பகுதிக்கு விஷயம் செய்து அந்த உறவுகளை சந்தியுங்கள். அவர்களது மன ஏக்கங்களை, அவர்களது இழப்புகளை, அவர்களது துன்ப துயரங்களை நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள். அதனை விடுத்து இங்கே கொழும்பு மட்டத்திலே இருந்து கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்வதாலோ அல்லது நடமாடும் சேவைகள் என்ற போர்வையிலே பெரிய அளவிலேயே கொட்டகைகள் போட்டு பெரிய அளவிலேயே வரவேற்புகள் வைத்து பெரும் நிதியை அதில் செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேலும் எங்களது மக்களுக்கு இதில் வெறுப்பு ஏற்படுகின்றது. இந்த அரசு மற்ற பிரதேசங்களுக்கு அல்ல மற்ற நாடுகளுக்கு தான் வடபகுதி மக்களுக்கான சேவையை செய்கின்றேன் என்ற வகையில் இந்த நடமாடும் சேவையை நடாத்துகின்றதே தவிர அதற்கான பெரும் நிதியை ஒதுக்கீடு செய்கின்றதே தவிர தாங்கள் தங்களுடைய இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு அடிமட்ட நிலையில் இருக்கின்ற தங்களை கவனிக்கவில்லை. இங்கிருந்து அங்கு வந்து காணிப்பத்திரம் வழங்குவதாலோ ஒரு கண்ணாடியை வழங்குவதாலோ அல்லது அந்த மக்களுக்கான 1,00,000 ரூபாய் பணத்தை வழங்குவதாலோ அந்த மக்களின் பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை. நல்லிணக்கம் என்பது அதுவல்ல. இந்த யுத்தத்திலே பாதிக்கு எனவே இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு அடிமட்டத்திலே இருந்த இதுவரை மீண்டு கொள்ள முடியாமல் இருக்கின்ற எங்களது உறவுகளை நீங்கள் அங்கு வருக தந்து அவர்களோடு நேரடியாக கதைத்து பார்வையிட்டு அவர்களது அடிமட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அதே வேளையிலே இந்த சிறார்களை நாளைய எமது எதிர்கால விருட்சங்களை அடிமட்டத்திலே இருந்து ஒரு சிறந்தவர்களாக நல்லவர்களாக ஒழுக்கமானவர்களாக வளர்க்கக்கூடிய வகையிலே சூழலை ஏற்படுத்தி அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்து அந்த பிள்ளைகளையும் நல்ல விருட்சமாக நாம் உருவாக்குகின்ற வகையில்தான் இந்த நாடு நாளை ஒரு நல்ல ஒளிமயமான நாடாக அமையும் என்பதனை கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.